இந்த சங்கீதம் 19:2 பாகத்தை நாம் பார்த்து வருகிறோம். ஆண்டவருடைய வார்த்தையின் மதிப்பையும் அது தருகிற பேரின்பத்தையும் நமக்கு விளக்கி வருகிறது. ஆண்டவருடைய வார்த்தை நம்ம வாழ்க்கையில் செய்யக்கூடிய 5 காரியங்களை 7-8 வரைக்கும் விவரிக்கிறத நாம் பார்க்கிறோம். சிந்திச்சு பாருங்க, அதெல்லாம் என்ன அதிசயமான காரியம், நினைச்சு பார்க்கணும். ஒரு செத்த பாவத்தில் சீர்கெட்ட பாவியை மறுஜன்மமாக்கி அவனை கடவுளுடைய பிள்ளையாக ஆக்கக்கூடிய ஒரே சாதனம் கர்த்தருடைய வேதம். ஏன்னா கர்த்தருடைய வேதம் மட்டும்தான் குறைவற்றதா இருப்பதனால், 7 வசனம், ஆத்மாவை உயிர்ப்பிக்கிற வல்லமை அதுக்கு மட்டும்தான் இருக்கு. ஆத்மாவை, நம்ம உள்ளாந்திரத்தை பாவத்தினால் விஷத்தினால் நிறைந்து போய் சீர்கெட்டு போன அந்த ஆத்மாவை கிருபையினால் மறுபடியும் திறக்க வைக்கக்கூடிய வல்லமை, உயிர்ப்பிக்கக்கூடிய, செத்து போன ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறது வேதம் மட்டும்தான், வேற எதுவுமே அது இல்லை. 2, எந்த பேதையும் எந்த முட்டாளியும், இப்பெல்லாம் காலேஜஸ்ல ஸ்கூல்லாம் பார்த்தீங்கன்னா பசங்களை எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூ வச்சு எடுப்பாங்க. தத்தியா இருக்கிற பசங்களை எடுத்துக்க மாட்டாங்க. நான் அது வேடிக்கையா இருக்கும். அப்ப என்ன, நல்ல திறமையா இருக்கிற பசங்களை எடுத்து கொடுத்தா நீங்க என்ன சொல்லி கொடுக்க போறீங்க இல்லைங்களா? அவங்க வேலை என்ன, வெறும் நல்லா இருக்கிற நல்லா படிக்கிற பசங்களை எடுத்துக்கிட்டு வண்டி அவங்க பேரை வண்டி பெருசா பண்ணிக்கிறதா? அதுவா காலேஜ்? நான் அப்படிப்பட்ட ஒரு காலேஜ்ல வந்து என்ன வந்து ஒரு அன்பிட் ஸ்டூடெண்டா என்ன ரிஜெக்ட் பண்ணது எனக்கு ஞாபகம் இருக்கு. எடுக்க முடியாது, உனக்கு அந்த இது இல்லை, அறிவு இல்லைன்னு. ஆனா வேத வசனம், எப்பேற்பட்ட முட்டாளா இருந்தாலும் சரி, தகுதியற்றவனாக, ரொம்ப பேதையாக, பகுத்தறிவு இல்லாத, அனுபவம் இல்லாத நபரையும் எடுத்துக்கொண்டு எல்லாரையும் வரவேற்கிறது. மிகப்பெரிய முட்டாளா நீ வா, அவனை எடுத்து மிகப்பெரிய ஞானியாக மாத்துகிற வேதமாக இருக்கிறது. The master of art of living, ஞானத்தோடு இந்த வாழ்க்கையை வாழும்படிக்கு. ஒரு ஆனா வாலிப ஆனா வாலிப பெண்ணா நீ இருக்கிறியா? உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸும் உன்னை கெடுக்காத படிக்க, அவனுடைய பாதிப்பு உன்னை அழிக்காத படிக்க, உன்னுடைய வழியை சுத்தமாக காத்து கொள்ள வேதம் உதவுகிறது. ஒரு குடும்ப ஹஸ்பண்டா வைஃபா எப்படி ஞானமுள்ள ஹஸ்பண்டா நடந்துக்கிறது? எத்தனையோ பேர் ஞானம் இல்லாம குடும்பத்தையே கெடுத்துக்கிட்டாங்க இல்லைங்களா? வைஃபுங்க ஞானம் இல்லாம குடும்பத்தை, புத்தி இல்லாத ஸ்திரீ தன் குடும்பத்தை அழித்து கொள்ளுகிறார் இல்லையா? ஆனா ஞானமுள்ள ஒரு மனைவியாக நடந்துகிட்ட அந்த குடும்பத்தை நடத்துறது எப்படி? வேதம் தான் கத்து கொடுக்குது. நல்ல பெற்றோர்களா இருக்க, நல்ல பிள்ளைகளா இருக்க, நல்ல இடத்துல வேலை செய்து மேக்சிமம் ப்ரொடக்டிவிட்டி எஃபிஷியன்சி நமக்கு வர, இதெல்லாம் வேதம் நமக்கு கத்து கொடுக்குது. ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் வேதம் நம்மளை ஹேண்டில் பண்ண ஞானியாக 7:7 அந்த பகுதியை பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானி ஆக்குறதுமா இருக்கிறது. என்ன அதிசயம்! 3, இந்த உலகத்திலேயே மிக மூடி பர்சன் எடுத்துக்குவோம், சோகமான ஆள். எப்ப பாரு சுருன்னு மூஞ்ச வச்சுக்கிட்டு இருப்பாங்க இல்லைங்களா? எப்ப பாரு வயிறு வலி இருக்கிற மாதிரி ஒரு சில பேர் இருப்பாங்க, சிடு மூஞ்சினுவோம் இல்லைங்களா? அந்த மாதிரி இருக்கிறவங்க, வாழ்க்கையே வெறுத்து போன மாதிரி இருக்கிறவங்கள, அப்படிப்பட்ட நபரையும் வேதம் என்ன செய்து, அவங்க முகத்துல புன்னகையும் சிரிப்பும் பிரகாசத்தை நிரப்புறது மாத்திரம் இல்லை, அவங்க இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறது. இந்த உலகத்திலேயே நிரந்தர சந்தோஷம் கொடுக்கக்கூடியது வேதம் தான். நம்மளாம் அதை அனுபவிக்கிறது இல்லை. எனக்கு ரொம்ப இதுங்க, ரொம்ப மூடி பர்சன் நான். எதுவுமே நான் ரொம்ப ரொம்ப எக்ஸைட் பண்ணாது. உலக காரியங்கள், பெரிய வேலை, பணம், இல்லை ஃபேமிலி, அதெல்லாம் ரொம்ப எக்ஸைட், ரொம்ப பெரிய சந்தோஷத்தை கொடுக்குறாரு. உலகம் ஓகேன்ற பார்த்து தான் இருக்கும். 101 காரியங்கள் என்னை சோர்வாக்கக்கூடிய, தனியாக விட்டோன்னா எங்கன்னா கூனி குறுகினோ சோர்வுலேயே இருப்பேன். ஆனால் அந்த சோர்வில் இந்த வேதத்தை எடுத்து வாரம் வாரம் பார்க்கும்போது அதனோட வார்த்தைகள், அதனோட ஆழம், அதிசயமான வாக்கு தத்தங்கள், ஆசீர்வாதங்கள், ஒரு தெய்வீக ஒரு ஒரு பலன் நமக்குள்ள பாயுது. எந்த சோகமான ஃபீலிங்கும், சில நேரங்களில் ஒரு காரியம் ரொம்ப சோகமாக இருக்கும், ரொம்ப கசப்பாக இருக்கும், தூங்க கூட விடாது நம்மளை. ஆனால் வேதத்தை எடுத்து படித்த உடனே அந்த சோகமான காரியமே சந்தோஷமாக எப்படி வித்தியாசமான பார்வையில் பார்க்க கற்றுக் கொடுக்கறது வேதம். அதிசயம், நேரங்களை பார்த்தீங்கன்னா துள்ளி குதிச்சு இருக்கலாமான்னு இருக்கும். சோகமா நினைச்ச காரியத்துல ஆண்டவர் இதை வச்சுட்டு என்ன செய்யறாருன்றத பார்க்கிற பார்வை இருக்குதே. கடவுள் ஏன் இதை அனுமதிச்சார், இந்த துக்ககரமான சூழ்நிலைய என்னுடைய பிரத்யேகமான பாவ இயற்கையை சீர்படுத்தி என்னுடைய பரிசுத்தப்படுத்துவதற்கு எப்படி ஞானத்தோடு பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாருன்ற பார்வையை பார்க்கும்போது என்ன ஆனந்தம், அது என்ன சந்தோஷம், எல்லாமே நம்முடைய நன்மைக்காக நடக்கிறதுன்றத பார்க்கும்போது மிகுந்த நெகட்டிவ் சோர்பான ஆலயம் அதான் சொல்லுது. 8வது வசனத்துல கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமா இருக்கிறது. 4வதாக வேதம் நம்முடைய மனதை பிரகாசிப்பிக்கிறது, தெளிவிக்கிறதா இருக்கிறது, கண்களை தெளிவிக்கிறதா இருக்குது. எல்லா ஒரு குழப்பம், அறியாம இருள், ஒரே குழப்பம், என்ன ஏதுன்னு தெரியறதில்ல, என்ன செய்யணும்னு எதிர்காலத்துல தெரியறதில்ல, நம்ம வாழ்க்கை பிள்ளைங்க ஒன்றும் தெரியறதில்ல, எல்லாமே அதெல்லாம் விளக்கி கண்களை தெளிவிக்கிற பார்வையை வேதம் தாங்க கொடுக்க முடியும். எந்த வழியில் நடந்தா, இந்த வழியில் நடந்தா இது எங்கே போய் முடியும்ன்ற பார்வை, எல்லாம் தெளிவாக பார்த்து ஞானமான முடிவுகளை எடுக்கிறது பார்வை. வாழ்க்கைனா என்ன, எதுக்கு வாழ்கிறோம், நம்ம தேவனை மகிமைப்படுத்துவதுக்கு நமக்கு தெரியும். இந்த உலகம் ஏன் இப்படி இருக்குது, ஏன் இத்தனை பாடுகள், மரணத்துக்கு அப்புறம் என்ன நடக்கும், என்ன ஆயிட்டு இருக்கு, குடும்பம்னா என்ன, திருமணம் என்ன, கவர்மெண்ட் என்ன, சபை, பரலோகம், நரகம், எல்லாமே நமக்கு கிளியர் தெளிவிக்கிறது வேதம் தான். அந்த தெளிவை கொடுத்துருக்குது. நம்ம அதை எவ்வளோ சாதாரணமாக எடுத்துக்கிறோம் பாருங்களேன். உலகம் இதெல்லாம் தெரியாது அவங்களுக்கு, அதனால தான் இருளில் புலம்புறாங்க. இந்த வேத அறிவே இல்லை. இந்த ஆசீர்வாதமான புத்தகம் கல்லை, எத்தனையோ ஆயிரக்கணக்கான கள்ள போதகர்கள் சூழ்ந்திருக்கும்போது, குழப்பத்தில் உலகம் முழுகி இருக்கும்போது சரியான பாதையை காமிச்சு கர்த்தருடைய 8b என்ன சொல்லுது, கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமா இருக்கிறது. 5வதாக இது மட்டும்தான் தேவனை சுத்தமாக ஏற்றுக்கொள்ளுகிற விதத்தில் ஆராதிக்க நமக்கு கற்பிக்கிறது இல்லைங்களா. ஆண்டவர் ஆராதிச்சு ஜீவனுள்ள தேவனை ஆராதி மூலமாக வருகிற பிரத்யேகமான ஆசீர்வாதங்களை அனுபவிக்க இது மட்டும்தான் செய்கிறது. வேற எல்லா ஆராதனையும் மாயமானது, விக்கிர ஆராதனை பிசாசுக்குரியது, அது ஒரு சாபம் கூட. உண்மையான தேவனை ஆராதிக்கலாம், அவர் சொன்னபடி ஆராதிக்காத போது அது சாபம் தான் வருது. இப்போ சபைகள்லாம் சாபம் இல்லை, எல்லா சபைகள் எத்தனை சாபங்கள், ஆனால் கர்த்தருடைய, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றைக்கும் நிலைத்திருக்கிறதுமா இருக்கிறது. கடைசியாக அவன் நம்மளை முற்றும் ஒழிய எந்த நற்கிரியையும் செய்யக்கூடிய நீதிமான்களாக நம்மளை ஆக்கக்கூடிய வல்ல வேதம். நான் முதல்ல பேசிகிட்டு இருக்கும்போது சில பேர் சொல்லுவேன், எந்த அனுபவத்தில் நீங்கள் இதை சொல்கிறீங்கன்னு பைபிளில் ஏதாவது ஆலோசனை சொன்னால் 6000 வருஷம் அனுபவத்தில் இதை சொல்கிறேன்னுவேன். அவங்க என்ன உத்து பார்ப்பாங்க, என்ன 6000 வருஷமா, ஆமாங்க பைபிளுடைய அனுபவம் உலகம் உண்டாகி 6000 வருஷம், அந்த அனுபவத்தின் ஞானத்தில் உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் அதை விட மிஞ்சினது தான் அதான் வேதம். கடவுளுடைய மூளை தான் வேதம், கடவுளுடைய அனுபவம் வேதம். அவருக்கு எத்தனை அனுபவம் இருக்கு, அவருடைய அனுபவத்தையே நமக்கு ஞானமாக கொடுத்துருக்கிறார். அதான் 9 கடைசியில் வந்து கர்த்தருடைய நியாயங்கள், அவருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதி உள்ளதுமா இருக்கிறது. வேற என்ன தேவை, நமக்கு யோசிச்சு பாருங்களேன். நம்முடைய விசுவாச அறிக்கையில் முதல் பேராகிராஃப் முதல் லைன், பரிசுத்த வேதாகமும் போதுமானதும் உறுதியானதும் தவறளிக்காததும் வாழ்க்கையில ரட்சிக்கிற அறிவுக்கும் விசுவாசத்துக்கும் கீழ்ப்படிதலுக்கும் போதுமானது. இந்த வேதம் இப்படிப்பட்டதா இருந்தா அந்த வேதத்தை புகழுகிற உயர்த்துகிற வண்ணத்துல சங்கீதக்காரன் 10வது வசனத்துல என்ன சொல்றாரு, அப்பா இந்த உலகத்திலேயே பெரிய சொத்து அதானப்பா, விரும்பக்கூடிய சொத்து இந்த உலகத்துல பெரிய இன்பம் தான்பா, அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கது, தேனிலும் தேன் கூட்டிலும் ஒழுகுகிற தெளித்தேனிலும் மதுரம் உள்ளதுமா இருக்கிறது. ஆஹா, இந்த வேதம், இந்த தேவனுடைய வெளிப்பாடு நம்ம மனத அறிவினால் ஐஸ்வர்யவான்களா நம்மளை மாத்துது. இருதயத்தை சமாதானத்தினால, சந்தோஷத்தினால, ஆறுதல்னால மாத்தி, சாந்தத்தினால மாத்தி, வாழ்க்கையை பரிசுத்தத்தில் நிரப்பி. என்ன ஒரு அதிசயம், உலகத்திலேயே பணக்காரன் யார் தெரியுமா, அவங்கவுங்க ஒரு விளக்கத்தை கொடுப்பாங்க, பைபிள் என்ன உலகத்திலேயே பணக்காரர் யார் தெரியுமா? ஒவ்வொரு நாளும் வேதத்தை படித்து அதை புரிந்து அதை கீழ்ப்படிந்து அதில் வாக்கு தத்தங்களின் அடிப்படையில் வாழ்கிறவன் தான், அந்த சந்தோஷத்தில் வாழ்கிறவன் அவன் தான் அந்த உலகத்திலேயே பணக்காரர். இந்த புனிதமான புக் நம்மளை பெரிய சொத்து சேர்க்கறது மாத்திரம் இல்லை, வாழ்க்கையை அனுபவிக்கவும் நமக்கு உதவுது. இந்த உலகத்தில் பெரிய தேன் அதை விட பெரிய இனிப்பை வாழ்க்கையில் நிரப்புது, வாழ்க்கையே இனிப்பாக மாறிவிடுகிற. இது இல்லாமல் வாழ்க்கை கசப்பு தான், கசப்பு தான். யோசிச்சு பாருங்களேன், என்னுடைய பெரிய பாரம், இந்த பெரிய ஆசை, இதெல்லாம் இவ்வளோ சொல்கிறோம், இவ்வளோ சொல்லியிருக்கிறோம். நம்ம சர்ச்சா வேதத்தை மிகப்பெரிய மதிப்பில் நம்ம வச்சிருக்கணும். மிகப்பெரிய பிரியம் வேதத்தின் மேலே நம்ம எல்லாருக்கும் ஏற்படணும். அதுக்கு தானே இந்த சங்கீதம் எழுதியிருக்கு. தாவீது அந்த தானே எழுதுறார், நமக்கு எல்லாத்துல மேலே பிரியம் வேதத்தின் மேலே இருக்கா? இதை வந்து உங்களை அசைச்சி உங்களை ஊக்கப்படுத்தி வேற எல்லாத்த விட வேதத்தை படிக்கிற மக்களாக அடிப்படை ஒரு கேலண்டரை ஃபாலோ பண்ணி ரெகுலராக வேதத்தை படிங்க. சில பேர் அதுலேயும் விட்டுட்டீங்கன்னு எனக்கு தெரியும். ஆரம்பத்தில் வருஷம் ஆரம்பிக்கிறதுல ஊக்கமாக ஆரம்பிக்கிறது, அப்புறம் நின்று போயிருது. இந்த சங்கீதம் நம்ம எல்லாரையும் இந்த நேரத்தில் ஊக்கப்படுத்திட்டோம். இந்த வருஷம் முடியறதுக்குள்ளே எவ்வளோ படிக்க முடியுமோ விட்டுட்டு இருந்தாலும் பரவாயில்ல, ஆரம்பிங்க. அது மாத்திரம் இல்லை, அந்த கேலண்டர் ஆரம்பிக்கிறது மாத்திரம் இல்லை, கடவுள்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே என் கண்களை திறந்து அதிசயமான காரியங்களை உடைய வேதத்தில் பார்க்க, அதை பார்க்க பார்க்க இந்த உலகத்திலேயே பெரிய சொத்து வேதம் தான், இந்த உலகத்திலே பெரிய இன்பம் வேதத்தில் தான் இருக்குன்றத நான் புரிந்து கொள்ள உதவி செய்யுங்க. சரி, இன்னைக்கு சொல்கிறோம் ஒரு மாதம் படிப்பீங்க, யாரோ ஒருத்தர் சொன்னாங்க. நீங்கள் சொல்லும் போது ஒரு மாதம் ஆர்வமாக படிக்கணும்னு வருது, அதுக்கப்புறம் வாரம் வாரம் இப்படி சொல்லக்கூடாதா அப்படின்னா சொன்னால் நல்லா தான் இருக்கும். ஏன்னா அப்படி இப்போ சொல்கிற மாதிரி நிலைமையில் நம்ம இல்லை இல்லைங்களா? ஒரு வேளை உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் ஆயுஸ் கொடுத்தாருனா சங்கீதங்கள்லாம் பார்த்துக்கிட்டு 10 வருஷத்துக்கு அப்புறம் 119வது சங்கீதம் வந்தோம்னா அந்த 119வது சங்கீதத்தில் 176 வசனங்கள் யோசிக்க முடியுமா? நம்ம இப்போ ஒரு 4 தான் பார்த்தோம், 3 தான் பார்த்தோம், 3 வசனங்களையே இவ்வளோ இருக்கு. 176 வசனங்கள் வேதத்தினுடைய மகத்துவம், அது படிக்கிறதுனால ஏற்படுகிற மகிமை. ஐயோ ஐயோ, 166 வசனங்கள் அப்பாடி, அதோடு நம்ம முடிக்கலாம் நம்ம வாழ்க்கையை. அதை படிச்சுக்கிட்டே போகலாம் ஒவ்வொரு நாளும், என்ன அதிசயமா இருக்கு ஒவ்வொரு நாளும். ஓகே, இப்போ நம்ம கடைசி பகுதிக்கு வந்திருக்கிறோம். நான் நினச்சேன் இந்த வாரத்தில் முடிக்கலாம் தான் நினச்சிக்கிட்டு வந்தேன். 4 வசனங்கள் இருக்குது, இந்த வாரத்தில் முடிச்சிடலாம். ஆனால் அதை பார்க்க 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 அதில் இருக்கக்கூடிய சத்தியங்களை யோசிக்க நான் நினச்சி பார்த்தேன், இல்லை இது இது எவ்வளோ காரியங்கள் இருக்கே. ஏன்னா இப்போ என்ன செய்கிறாரு, இவ்வளோ வேதத்தை பற்றி சொல்லி முடிச்சுட்டு அது ப்ராக்டிக்கலாக நமக்கு எப்படி உதவுதுன்னு சொல்லிட்டு வரார். அதை வந்து நான் சீக்கிரம் முடிச்சிடல, ஏன்னா நிறைய சத்தியங்கள் இது இருக்கு. அதனால கொஞ்சம் கொஞ்சமாக, ஏன்னா இப்போதான் ப்ராக்டிக்கலாக நம்ம பார்க்க போறோம். இது வரைக்கும் இந்த சொன்ன காரியங்களை உங்களை ஊக்கப்படுத்தல, ரெகுலராக வேதத்தை படிக்கிறதுனா இனிமேல் இந்த வரப்போற 4 வசனங்கள் நான் சொல்ல போனால் அது 1 மாதம் கிட்ட நம்ம படிக்க போறோம். கொஞ்சம் ஒரு வரியாக கூட எடுத்துக்கிட்டு படிக்கலாம். அதனோட ஆழத்தையும் ரெகுலராக டெய்லியாக வேதம் படிக்கிறதுனால வருகிற மாபெரும் நன்மைகளை, நடைமுறை நன்மைகள் என்ன, ப்ராக்டிக்கல் நன்மைகள் என்னன்னு நமக்கு சொல்லி வருது. இவ்வளோ அதிசயமாக வேதம் இருந்தால் அதுக்கு நம்ம எப்படி பதில் கொடுக்கணும், அதான் அவர் சொல்லிட்டு வர. அதை நம்ம எப்படி மதிக்கணும்? ஆகவே ரிலாக்ஸ் பண்ணுங்கள். 19வது சங்கீதம் இன்னிக்கோடு முடிய போகிறதில்லை, இன்னும் 1 மாதத்துக்கு மேலே கூட போகலாம். ஒரு வரியாக ஆழமாக நம்ம புரிஞ்சுக்க பார்ப்போம். 1வது வரி 11வது சங்கீதம், இது 11வது வசனத்தில், அன்றியும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கைப்படுகிறேன், அவைகளை கை கொள்ளுகிறதினாலே மிகுந்த பலன் உண்டு. அன்றியும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கைப்படுகிறேன். அது ஒன்ன ஒண்டி பார்ப்போம். உமது அடியேன் எச்சரிக்கைப்படுகிறேன், இது வரைக்கும் அடைமொழியெல்லாம் விட்டுட்டாரு, தங்கவனோட தங்கத்தை விட பொக்கிஷம் தேனை விட இதுன்னு இப்போ ப்ராக்டிக்கலுக்கு வராரு. உமது அடியேன், அடியேன் போது விசுவாசித்தான் சொல்லப்படுது, எச்சரிக்கைப்படுகிறேன். வேதத்தின் முதல் பெரிய நன்மை அவர் என்ன எடுத்து வைக்கிறாரு, நாம் எச்சரிக்கைப்படுகிறோம். வேதம் நம்மளை எச்சரிக்கிறது. நாம் வாழ்கிறது சத்ருவுடைய தேசத்தில் நமக்கு எப்போ பார் ஆபத்து இருக்கிறது இல்லைங்களா? எப்போ பார் ஆபத்து இருக்குது, நம்ம எப்போ பாதுகாப்பாக இருக்கிறோன்னு ரொம்ப நினைக்கிறோமோ அப்போ தான் ரொம்ப ஆபத்தில் இருக்கிறோம். இந்த வாழ்க்கைன்ற சமுத்திர பயணத்தில் பல புயல்கள் பல ஆபத்துகள் நமக்கு கப்பல் சேதம் அடைந்து நம்ம அழிஞ்சு போகலாம். இந்த வாழ்க்கைன்ற பிரயாணத்தில் பல விபத்துகள் நமக்கு ஏற்படலாம். ஆனால் அந்த விபத்துகள் நம்மளை வந்து தாக்கி நம்மளை கப்பலே இடிகிற மாதிரி இல்லை பெரிய ஆக்சிடென்ட் ஏற்படாத படிக்க நம்ம வாழ்க்கையில் நம்மளை உடனே தொடர்ந்து எச்சரிக்கை கொண்டு இருக்கிறது. என் காரில் ஒரு இது இருக்குது, பின்னாடி போயிட்டு இருக்கும்போது நம்ம பார்க்க முடியாது இல்லைங்களா? கிட்ட போய் எங்கன்னா இடிக்க போகும்போது அது கொஞ்சம் 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 ஆர்ன் அடிக்கும், கிட்ட வந்துருச்சு கிட்ட வந்துருச்சு, அது டிஸ்டன்ஸ் கூட காட்டும், ஒரு மீட்டர் இருக்குது, ரெண்டு மீட்டர் இருக்குது, அரை மீட்டர் இருக்குதுன்னா மயமயம் விண்டா வந்தபோது ரொம்ப சவுண்ட் அடிக்கும். அந்த மாதிரி ஒரு எச்சரிக்கை, ஆபத்துகளிலிருந்து டைம்லி வார்னிங், ஒரு வாட்ச்மேன் மாதிரி எச்சரிக்கை, நம்ம ஆத்மாவை காக்கிற ஒரு எச்சரிக்கை, ஒரு அலாம் பெல் மாதிரி நம்மளை வார்ன் பண்ணுறது வேதம். எந்த விதங்களில் வார்ன் பண்ணுது? பல விதங்களை நம்ம சொல்லிகிட்டே போகலாம், சில நாலு விதங்களை நான் சொல்கிறேன். முதலாவது, பாவத்தை நமக்கு எடுத்து காமிச்சு, பாவத்தை நமக்கு உணர்த்தி, பாவத்தினுடைய கோரத்தை, பாவத்தினுடைய இயற்கையை, அதனோட ஆபத்தை, அதனோட பாதையின் விளைவுகளை நமக்கு உணர்த்தி உணர்த்தி நம்மளை எச்சரிக்குது இல்லைங்களா? பத்து கற்பனைகளே அதான. முதல் கற்பனை தேவனை குறித்து ஓய்வு நாளை கடைப்பிடி, தேவனை ஆராதி, அதெல்லாம் சொல்லிட்டு தகப்பன் தாயை கனம் பண்ணு, ஆனர் யுவர் ஃபாதர் அண்ட் மதர், கொலை செய்யாது இருப்பாயாக, விபச்சாரம் செய்யாது இருப்பாயாக, திருடாத, பொய் சாட்சி சொல்லாத, இதெல்லாமே தடை பண்ணுது. ஏன்னா நமக்கு பெரும் விபத்தை பெரும் ஆபத்தை கொண்டு வரும். இதெல்லாம் ஏன் ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு? ஒரு கொலை செஞ்சிட்டுன்னா வாழ்க்கையே கசந்து போவோம், அந்த ரத்தம் பலி உன்னை சும்மா விடாது. ஒரு விபச்சாரம் செஞ்சிட்டீங்கன்னா குடும்ப நிம்மதி ஆனந்த குடும்ப இதே போயிடும். திருடாத இல்லைங்களா, அது பொய் சாட்சி சொல்லாத, பிறனுடைய இச்சித்தா திருப்தி இல்லாமல் எப்பப்பார் இச்சையிலேயே பொருளாசையே வாழ்ந்துகிட்டு இருப்பேன், அவனுக்கு இருக்கு இருக்கு இருக்குன்ற பொறாம இதெல்லாம் செய்யாத. ஏன்னா அது நமக்கு நல்லது இல்லை, அதெல்லாம் தடை பண்ணுது. வேதம் கட்டளை இடுறதோ நம்முடைய மிகுந்த நன்மைக்கு தான். இதெல்லாம் ஒரு பத்து கற்பனைகள் வந்து நம்ம மிஞ்சாத படிக்க ஒரு பெரிய பார்டரா போட்டு ஒரு வார்னிங் சைன் போட்டிருக்குது இல்லைங்களா? அத்துமீறி நுழைகிறவர்கள் ஜாக்கிரதை அப்படின்னு போட்டிருப்பாங்க இல்லைங்களா போர்டு, இது மீறக்கூடாது. இது வான் பண்ணுது, வெறும் எழுத்துல மாத்திரம் இல்லை, அதனோட ஆவியிலையும் இது கிட்ட கூட போயிடக்கூடாதுன்னு அதனோட ஆவியிலையும் நம்மளை எச்சரிக்குது. இருதயத்துல வருகிற இச்சை எங்க போய் முடியும்னு, இதயத்திலேயே இச்சை இருக்கக்கூடாதுன்னு நம்மளுக்கு எச்சரிக்கை கொடுக்குது. இருதயத்துல இருக்கிற கோபமே பாவம்னு சொல்லி, ஏன் இந்த கோபத்தை பொத்தி 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 வளர்த்தனா நீங்களும் நானும் கொலகாரம் ஆகிறதுக்கு எவ்வளோ நாள் வேணும்? நல்லா கோவப்படு, நினச்சி நினச்சி கோவப்படு. ஏன்னா திடீர்னு எதையும் யோசிக்காமல் இந்நேரத்தில் கொலை கூட செஞ்சிடலாம்னா இதய கோபமே பாவம்னு நம்ம எச்சரிக்குது. ஏன் அந்த நிலைமைக்கு நம்ம போயிடக்கூடாது, அந்த கோடுகிட்ட போயிடக்கூடாது. அந்த மாதிரி எவ்வளோ எச்சரிக்குது வேதம். இன்னைக்கு நீங்களும் நானும் குடும்பத்தோடு ஒரு வாழ்க்கையோடு இதோடு இருக்கிறதுக்கு காரணம் என்ன? வேதத்தின் எச்சரிக்கை. யோசிச்சு பாருங்களேன், நீங்கள் கவனித்து பார்க்குறீங்களா, வேதத்தை தொடர்ந்து ரெகுலராக படிக்கும்போது விடாமல் படிக்கும்போது அசாதாரண விதத்தில் பாவம் எவ்வளோ அகோரோன்ற உணர்வு நமக்கு ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து இருக்கு. அது ரெகுலராக படிக்கிற வேதம் படிக்கிறதுனால வருகிற நன்மை என்னன்னா பாவம் எக்ஸீடிங்லி சின்ஃபுல்வாங்க, எவ்வளோ மோசன்றத உணர்வு நமக்கு எப்பப்பார் இருக்கு. பாவம் தேவனை எவ்வளோ கனவீனப்படுத்துது, சாத்தான் கூட சேர்ந்துக்கிட்டு சாத்தானுடைய இச்சைகளை நிறைவேற்றுறதுக்கு நம்ம உடம்பை கொடுக்குறோமே. அவன் பிசா அவன் பைத்தியம் பிடிச்ச அந்த பன்னிக்குழு போய் அந்த பன்னிகள்லாம் போய் அழிஞ்சு பாதாளத்தில் விழுந்த மாதிரி நம்ம போய் உழுவுறதுக்கு பைத்தியத்தனமாக நம்ம ஆத்மா போய் அழியறதுக்கு அவனுக்கு இடம் கொடுக்குறோமே. தேவனுடைய ஆணை சொல்லியிருக்கே, பாவம் செய்கிறவனை விடவே மாட்டேன் நான், அவருடைய பிள்ளையா இருந்தாலும் இந்த உலகத்துல சிக்ஷிப்பேன் நானு சொல்லி இருக்குதே. பாவம்னு வரும்போது அதுல மரணம் வரும், துக்கம் வரும். ஒரு சின்ன வேதம் தான் நமக்கு காட்டுது பாவம்னா ஒரு அனித்தியமான சந்தோஷம், ஒரு துளி நேர சந்தோஷம். அதுக்காக எவ்வளோ பெரிய இன்பங்களை பேரின்பங்களை இழந்து குற்றத்தையும் அவமானத்தையும் வாங்கிக்கிறிய, நித்திய அழிவை வாங்கிக்கிறிய துளி சந்தோஷத்துக்காக. பாவத்தினுடைய முகமுடைய வஞ்சனையை கிழிச்சு நமக்கு பாவத்தை எச்சரிக்கிறது வேதங்க. வேதத்தை ரெகுலரா படிங்க, அது எவ்வளவு தெளிவாக மற்றவங்கள விட பாவம் எவ்வளவு பயங்கரம்னு, பாவத்து கூட விளையாடுறதே எவ்வளவு ஆபத்து நமக்கு காட்டுதே. நம்முடைய சிந்தனையின் பாவம் எவ்வளவு பயங்கரம், நம்முடைய குணத்தின் பாவம் பேச்சில் நடத்தையில வான் பண்ணுது. எப்போ ரெகுலரா வேதத்தை படிங்களா, பாவத்தை குறித்த ரொம்ப உணர்வு இருக்கும். டிஎல் மூடி என்ற ஒருத்தர் சொன்னார், வேதம் நம்மளை பாவத்துக்கிட்ட போக விடாம காப்பாற்றும், பாவம் நம்மளை வேதத்துக்கிட்ட போக விடாம பார்த்துக்கும். பெரிய ஆசீர்வாதம் வேதத்தை ரெகுலரா படிக்கிறதுனால என்ன தெரியுங்களா, நம் வாழ்க்கையை சீர்குலைக்கிற பாவத்தினுடைய ஆபத்தை வஞ்சனைய நமக்கு வெட்ட வெளிச்சமா காமிச்சு, பயங்கரமான பாதாளத்துல தள்ளக்கூடிய பாவ சோதனையிலிருந்து நம்மளை காக்கக்கூடியது வேதம் தான். எத்தனையோ பேர் வேதம் படிக்காத உங்க, நீங்க சில பேர் இருக்கிறீங்க வேதம் படிக்காதது இல்லை, எவ்வளவு சொன்னாலும் படிக்கிறது இல்லை, மற்றதுக்கெல்லாம் நேரம் இருக்கும், வேதத்தை படிக்க நேரம் உங்களுக்கு இல்லை. படிக்காதவங்க உங்களை அறியாமலேயே கேர்லெஸ்ஸா வேதத்தை விட்டு எத்தனை விதத்துல சிந்தையில வார்த்தையில இதயத்துல செயல்ல பாவம் செஞ்சு தேவனுடைய சாபத்தை வாங்குறீங்க, சிச்சைய வாங்குற, வாழ்க்கையில இருக்க வேண்டிய ஆவியின் சந்தோஷம் இல்லாம வாழ்றீங்கன்னு உங்களுக்கே தெரியல, கடவுளுடைய சிச்சைகள்ல இருக்கிறீங்க, வாழ்க்கையில நிம்மதி இல்ல, தெளிவு இல்ல, வெளிச்சம் இல்ல, சந்தோஷம் இல்ல, இதெல்லாம் கடவுளுடைய சிச்சை, கடவுள் பிள்ளை இப்படி இருக்கக்கூடாது. ஏன் வேதம் படிக்கிறது இல்ல, பாவம் அப்படி செஞ்சிருதுங்க. மிகப்பெரிய பாதுகாப்பு இந்த உலகத்துல நமக்கு பாவத்திலிருந்து வேணும், அது வேதம் மட்டும்தான் கொடுக்கு. அவைகளால் உம்முடைய ஊழியக்காரன் எச்சரிக்கப்படுகிறேன். ஏசு ஜெபம் பண்ணார் இல்லையா, பிதாவே அவர்களை பரிசுத்தப்படுத்தும், எதினாலே, சத்தியத்தினாலே. எது சத்தியம், உம்முடைய வேதமே சத்தியம். ரெகுலராக வேதம் படிப்பதனால் நம்முடைய பரிசுத்தமாக்குதல் மிகவும் அதிகரிக்கிறது. எதனால அதிகரிக்கிறது, பாவத்தின் வஞ்சனையினுடைய முகமுடி கிழிக்கப்படுகிறது வேத அறிவினால், பாவத்தின் அகோரம் தெளிவாகிறது, பாவம் எவ்வளோ நம்ம வாழ்க்கையோ நேரத்தையும் வீணாக்குது, எவ்வளோ நமக்கு நிம்மதி இல்லாமல் செய்யுது, எவ்வளோ நம்ம ஆத்மாவை சீர்குலைக்குது, வெக்கத்தையும் அவமானத்தையும் தேவ சாபத்தையும் நம்ம வாழ்க்கையில கொண்டு வந்து நம்ம குடும்பத்தின் மேல பிள்ளைகள் மேல கொண்டு வந்து நமக்கு நித்திய ஆக்கினையை வாங்கி கொடுக்கோன்னு பாவத்தின் அகோரத்தை பார்க்கிற பார்வை தெளிவுதல் வேதம் ரெகுலரா படிக்கிறதுனால தான் வருது. நீங்க உட்காந்து படிச்சா தான் வரும், எவ்வளவு பிரசங்கம் கேட்டுங்க சபைக்கு வாங்க அதுக்கு வராது. ரெகுலர் பைபிள் ரீடர்ஸ், பாவத்தின் அகோரத்தை உணர்ந்து பரிசுத்தமா வாழக்கூடியவர்கள் அவங்க மட்டும்தான். உங்களுக்கு எழுதி வச்சுக்காங்க, நீங்க அதை மாற்ற முடியாது. வேதத்தை தொடர்ந்து படிப்பதனால் நம்முடைய இருதயத்தின் வஞ்சனையும் நம்ம புரிஞ்சுக்கிறோம். பாவம் ஒரு நிலையில இல்ல விடாது, நம்மள ஒரு நிலையில விடவே விடாது, ஒரு நிலை விட்டு இன்னொரு நிலை விட்டு அது எங்க கொண்டு போவோன்னு தெரியாது இல்லைங்களா. பாவத்தின் இயேசுடைய பாடுகளை பார்க்கிறோம், இயேசு கெத்செமனில் பட்ட பாடு, கபத்தால படுற வாங்கின வாரடி, கல்கத்தால கதர்ன கதரெல்லாம் பார்க்கும்போது இந்த பாவம் அவருக்கு எவ்வளவு செஞ்சிச்சு, இந்த பாவம் தானே என்னுடைய ரட்சகரை கொன்னுச்சுன்ற பார்வை வேதத்துல தான் இங்க வருது. எவ்வளோ உங்களுடைய ஊழியக்காரன் உங்களுடைய தாசன் எச்சரிக்கைப்படுகிறேன். பாவத்தை குறித்த எச்சரிக்கை வேதம் நமக்கு கொடுக்குது. அடுத்ததாக நம்முடைய கடமைகளை குறித்த எச்சரிக்கை, நம்முடைய நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னு வேதம் சொல்றது மாத்திரம் இல்லை, என்ன செய்யணும், என்ன செய்ய தவறோன்றதோ நம்மளுக்கு எச்சரிக்கை. அது தவறுறதுனால வருகிற விளைவுகள் சென்ஸ் ஆஃப் ஒமிஷன் இல்லைங்களா, நம்ம கடமை தவறுறதும் பாவம் தான், அதுக்கும் எச்சரிக்கை கொடுக்குது இல்லைங்களா. எத்தனை கடமை தவறோம் நம்ம, ரெகுலரா கடமை தவறு தான் நம்ம வேலை இல்லைங்களா. ஆனா அந்த கடமை தவறோன்னு நம்மளை எச்சரித்து அந்த கடமைகளை நிறைவேற்றும்படி வேதம் நம்மளை எச்சரிக்குது. நம்முடைய கடமைகளை யோசிச்சு பாருங்க, தேவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் ஆராதனை, ஜெபம், வேத வாசிப்பு, ஆத்மாக்களுக்காக ஜெபிக்கணும், சபைக்காக சேவிக்கணும், சபைய எப்படி ஃபெயில் ஆகுறோம் அதுல, அதனால எவ்வளவு ஆசீர்வாதங்களை இழக்கிறோம், வீண் வாழ்க்கைய நடத்துறோம், வேதம் நம்மளை எச்சரிக்குது. குடும்பத்துல யோசிச்சு பாருங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், ஒய்ஃப் ஹஸ்பண்டுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், பெற்றோர் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், அதெல்லாம் எவ்வளோ அது செய்யாம போற, இதை செய்யணும்னு எச்சரித்து எச்சரிக்குது நம்மளுக்கு. வேலையில நம்ம செய்ய வேண்டிய கடமைகள் எவ்வளோ, அதனோட அதை செய்ய தவறும் போது வருகிற மாபெரும் விளைவுகள் எவ்வளோ பெருசு, எவ்வளோ குடும்பம் அழிஞ்சு போவோம். அந்த எச்சரிக்கை இல்லைன்னா உங்க குடும்பம் என் குடும்பம் நிலைச்சிருக்குமா, நான் சொல்றேன் வேத எச்சரிக்கை காண்டி இல்லைன்னா ஒரு மாதத்துல என் குடும்ப கதை முடிஞ்சிருக்கும். இந்நாள் வரைக்கும் குடும்பம் அதில் அழகான ஒரு குடும்பம் இருக்குது, சந்தோஷமா இருக்குதுன்னா அதுக்கு காரணம் வேத எச்சரிக்கைத்தான். ஒரு நான் செய்ய வேண்டிய கடமை, பிள்ளைகள் சவரா போகும்போது பிள்ளைகளை கவனிக்கிறோம், பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும், ஏழியுடைய பிள்ளைகளை பார்க்கணும், அதன் மூலமா நமக்கு எச்சரிக்கை வருது. அந்த மாதிரி நம்ம பிள்ளைகள் போயிடக்கூடாது இல்லைங்களா. மனைவி புருஷனா எப்படி நம்ம நடத்துக்கணும், நல்ல எக்ஸாம்பிள்ஸ் நமக்கு முன்னாடி வைத்து அங்க குடும்ப கடமைகளை நிறைவேற்றி கடவுளின்படி செய்யும் போது இல்லைங்களா. 128வது சங்கீதம் வரும்போது மனைவி கனித்தரும் திராட்சைக்கொடி, புருஷன் பிரயாசத்தை சாப்பிடுவான், பிள்ளைகள் ஒளிவை கண்டுகள், அதெல்லாம் எக்ஸாம்பிளை வைத்து கடவுளுடைய சொல்ற கடமைகளை செய்யும் போது எவ்வளவு ஆசைப்பட்ட குடும்பமாக நமக்கு வருகிறது. வேதம் நம்ம டிஃபால்ட் மோடு ப்ரைட் ப்ரௌட் விட்டோம்னா நமக்கு அப்படியே காலரை தூக்குற ஆளுங்க தான். கொஞ்சம் சின்ன ஒரு காரியம் என்கரேஜ்மெண்ட் வந்துடக்கூடாது, ப்ரைடு அப்படியே வானத்தை எட்டும், வானத்தை மிஞ்சி போகும் பெருமை. வேதம் நம்ம ப்ரைடை எதிர்க்குது, அடக்குது இல்லைங்களா. அது இல்லைன்னா என்ன ஆகும் நம்ம யோசிச்சு பாருங்க. நம்முடைய ஆவிக்குறி இயலாமையை பற்றி எதிர்க்குது, எச்சரிக்குது, நம்மளை தாழ்மைப்படுத்தி நம்ம நமது ஒழுங்கா ஜபிக்க கூட முடியாது. ஆவியின் உதவி இல்லைன்னா நம்முடைய இயலாமையை உணர்த்துது. ஆவியில் எளிமை உள்ளவர்களா இருக்கணும். நம்முடைய டிஃபால்ட் மோது சுய நீதி, விட்டோம்னா நம்முடைய சுய நீதி அதை எதிர்க்குது. கிறிஸ்துவை அன்றி நம்மளால் ஒண்ணு செய்ய முடியாது. எவ்வளவு சுய வஞ்சனை பெருமை நம்ம இருதயத்துல இருக்கு. கொஞ்சம் வெற்றி வந்துடக்கூடாது. அதுக்குள்ள காலரை உயர்த்தி ஆஹா பெரிய போரையே வென்று விட்டேன் அப்படின்னு, நான் அடைந்து விட்டேன், பரிபூர்ணத்தை அடைந்து விட்டேன் தான் நமக்கு வரும். அடுத்த நிமிஷத்துல உழுவ போறோம். பேதுரு சொல்றாரு இல்லைங்களா, ஆண்டவரே செத்தான் அந்த சுய நீதி வருது. அடுத்த நிமிஷத்துல உழுவ நமக்கும் அப்படித்தான். நம்ம உட்காந்துக்கிட்டு ஓட்டத்தையே முடிச்சிட்டோம்னு நினைப்போம், ஆனா ஓட்டத்தையே ஆரம்பிச்சிருக்க மாட்டோம். அதான் நம்முடைய வஞ்சனையான இருதயம். சுய நீதி பேதுரு மாதிரி அந்த சுய நீதியில விழித்திருக்கிறதுல ஜபிக்கிறது இல்ல, சோம்பேறிகளா இருக்குது. வேதம் நம்மளை எச்சரிக்குதே, விழுத்திருந்து ஜபிக்காவிட்டா சோதனையில உழுவலி. இந்த எச்சரிக்கைலாம் எவ்வளவு அவசியங்க நமக்கு, இல்லைன்னா என்ன ஆகும். நம்ம சுய திருப்தியிலையும் சுய போதுமான தன்மையிலையும் நம்மளையே நம்மளை எவ்வளவு கெடுத்துக்குவோம். இதான் நம்ம வார வாரம் அனுபவம் இல்லையா, யோசிச்சு பாருங்களேன். சில பேர் வந்து ரொம்ப ஊக்கமா வருவீங்க, நினைச்சுக்கிட்டு வருவீங்க, நான் தான் பரலோக வாசி, கடவுளுடைய பிள்ளை, நான் பரலோகத்துக்கே போயிட போட நாளைக்கு அப்படின்னு நினைச்சிட்டு வருவீங்க. கம் சண்டே சில பேர் வந்து சொல்லுவாங்க, அப்படிதான் நினைச்சிட்டு வந்தேன், இன்னைக்கு பிரசங்கத்தை கேட்டேன், நான் எவ்வளோ பெரிய பாவி, எவ்வளோ குறைவு எனக்கு இருக்குன்னு என்னுடைய சுய நீதியை வெட்டரங்கமாக ஆக்கிட்டேன். இன்னும் எவ்வளோ நான் வளரணும், எவ்வளோ குறை இருக்கு. நம்ம உடனே பெரிய ஆளுங்கன்னு நினைச்சிடறோம் இல்லைங்களா வார வாரம். ஆனால் அந்த வசனத்தை கேட்ட பிறகு தான் தெரியுது, நம்ம செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் எல்லாம் உடைச்சிருது, நம்மளை எச்சரிக்கிறது. தொடர்ந்து நம்முடைய சுய நம்பிக்கையை உடைச்சி, நம்முடைய சுய திருப்தியை கலங்கடித்து டிஸ்டர்ப் பண்ணி, நம்மளுக்கு நம்முடைய சுய நீதியின் கனவை எப்பப்பார் அடைந்தாயிற்று, நம்ம இன்னும் குழந்தைகளா தான் இருப்போம் கிருபையில், அடைந்தாயிற்றுன்ற பெருமையை உடைச்சி அதுக்கு விரோதமாக எதிர்ப்பை தெரிவித்து நம்மளை உண்மையான வழியில இல்லைங்களா, நம்ம இதயத்தை நாம் நம்பாதபடிக்கு நம்ம கடந்த கால நம்பி அனுபவத்தையும் நம்முடைய உறுதியான நம்ம இருதய உறுதியும் நம்பாதபடிக்கு, நம்முடைய ஆழமான பரிசுத்தமாக்குதலை நம்பாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் தேவனுடைய தெய்வீக பரலோக கிருபை மேல சார்ந்திருக்கும்படி நம்மளை எச்சரிக்கிறது வேதம் இல்லைங்களா. அன்றியும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கைப்படுகிறேன். என்ன ஒரு ஆசீர்வாதங்க, என்ன ஒரு ஆசீர்வாதம். எத்தனை பேர் முட்டாள்தனமா ஊர்லெல்லாம் போய் போலி போதகங்களை கேட்டுக்கிட்டு வேதத்தை விட்டு இருக்கிறாங்க. வேதம் நம்மளை சோதனை, உலகத்திலேருந்து வருகிற சோதனை, பிசாசுக்கிட்டேருந்து வருகிற, மாம்சத்தில் வருகிற சோதனை எச்சரிக்கிறது இல்லையா. யோசிச்சு பாருங்களா, உலகத்தில் எவ்வளோ சோதனை வருது, அதை குறித்து எச்சரிக்கை நம்ம கொடுக்குது இல்லைங்க. நான் ஏழங்க, எனக்கு என்ன சோதனை இருக்கும், அப்பா உனக்கு ரொம்ப சோதனை வருது. இந்த உலகத்தின் கவலைகள் உன்னை வசனத்தை நெருக்கி போட்டுரும். நான் பணக்காரனா இருக்கிறேனே, ஐஸ்வர்ய மயக்கம் வசனத்தை நெருக்கி போட்டுரு, ஐஸ்வர்ய வஞ்சனை வசனத்தை நெருக்கி போட்டுரு. உலகத்துல எத்தனை சோதனைகள், உலக சோதனைகளை நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும், இடைவிடாம ஜெபிக்கணும். எவ்வளவுதான் பக்தி உள்ள நிலையில நம்ம இருந்தாலும் நம்ம விழுந்துருவோம். சாத்தானுடைய சோதனை யோசிச்சு பாருங்களேன், திருப்பி திருப்பி எச்சரிக்குது. சில பேர் வந்து சாத்தானை வந்து பார்த்து சிரிப்பாங்க, அவன் எல்லாம் என்ன பெரிய ஆளுன்னு. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி சிரிப்பாங்க. இன்னும் சில பேர் எப்பப்பா சாத்தானே நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் வேதம் நம்மளை பேலன்ஸ்டாக வார்ன் பண்ணுதப்பா, காண முடியாத ஒரு சத்ரு உன்னை விழுங்கலான்னு வகை தேடி சிங்கம் போல திரியிறான். ஏதாச்சும் பாருங்க என்ன மாதிரி எனிமி நமக்கு இருக்கிறான். உங்கள் மைண்டுக்குள்ளே நுழைஞ்சி அவனுக்கு என்ன பவர் இருக்கு பாருங்களேன், உங்கள் மைண்டுக்குள்ளே நினைஞ்சி அங்கே ஒரு சிந்தனையை நாட்டிடுறான். அது சிந்தனை உங்களுடைய சிந்தனையா நினைக்க வச்சிடறான். எப்படி யோசிச்சு பாருங்க. இல்லை சில நேரங்களில் கடவுள் கொடுக்குற சிந்தனைன்னு கூட நினைக்கிற அளவுக்கு உங்கள் மனதில் நுழைஞ்சி உங்கள் சிந்தனையில் நாட்ட முடியும். இதுதான் கரெக்டு, இதுதான் செய்ய அப்படின்னு நாட்டிட முடியும். எத்தனை பேருடைய வாழ்க்கையை அப்படி அழிச்சிருக்கிறான். ஏன் தாவீது வாழ்க்கையை எவ்வளோ வேதனைப்பட்டிருக்கிறான். ரெண்டு சாமியோல வந்து தாவீதுடைய இதயத்தில் வந்து மனசில் ஜனங்களை எண்ணும்படிக்கு அவன் மனசில் ஒரு சிந்தனையை போட்டுறான், நாட்டிடுறான். தாவீது என்ன நினைக்கிறது, கடவுளுடைய சிந்தனை நினைச்சு செய்ய போறாரு. என்ன ஆகுது, 70,000 மக்கள் ஒரே நாள் வாதையில் சேர்த்து போறான். என்ன அழிவு. யூதாஸ்க்கு என்ன செஞ்சான் பாருங்களேன், அவன் தான் செய்யறான்னு நினைச்சுக்கிட்டு அவன் மனசில் போய் நாட்டிட்டான். சில நேரங்களில் அருவருப்பான சிந்தனைகள், அசிங்கமான சிந்தனைகள், இது நம்ம தான் நம்முடைய சிந்தனைகள் நினைச்சுக்கிற மாதிரி, நமக்கு தான் இப்படி ஆசை இருக்குதுன்னு நினைச்சுக்கிற மாதிரி நம்ம விதத்தில் நாட்டிடுறான். நம்ம போய் அதை செஞ்சு அழிஞ்சுக்கு போயிடலாம். ஆனால் வேதம் அந்த நேரத்தில் பொதுவான வேதத்தின் எச்சரிக்கை வந்து, இது பிசாசுடைய சிந்தனை, இது பேதியுடைய சிந்தனைன்னு நமக்கு உணர்த்தி என்னை விட்டு அப்பாலே போ சாத்தானேன்னு சொல்ல வைக்கிற எச்சரிக்கிற வேதம். சாத்தானுடைய சோதனைகளுக்கு விரோதமாக நம்மளை எச்சரிக்கிறது. நம்ம மனதை எப்படி பாதிக்க முடியும், நம்முடைய இருதயத்தை பாதிக்க முடியும், நம்ம வாழ்க்கையை பாதிக்க முடியும், சோதனைகளை எப்படி கொண்டு வர பாதிக்க முடியும், அப்படியெல்லாம் நம்மளை எச்சரித்து எவ்வளோ தேவ தூஷணமான எண்ணங்களை நமக்குள்ளே கொண்டு வர முடியும். அவன் அந்த மாதிரி ஃபோர்ஸ்க்கு முன்னாடி நம்மளால் என்னங்க செய்ய முடியும். சில பேர் நீங்கள் என்ன தான் செய்கிறீங்க அவனுக்கு விரோதமாக, அவங்கள எவ்வளோ தப்பாக நடத்திக்கிட்டு இருக்கான் தெரியுமா. வேத அறியாமையில் உங்களே நீங்களையே சுய தற்கொலை பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. அறியாமையில் வேதம் இல்லாமல் எப்படிங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறீங்க. சாத்தான் தான் உங்கள் மனசில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான்னு நான் சொல்கிறேன். டெய்லி நிம்மதி இல்லாமல் இது இல்லாமல் நீங்கள் யோசிக்கிறதெல்லாம் சாத்தானுடைய சிந்தனை. வேதத்தை படிக்காத போது அவனுடைய சோதனைகள், மாம்ச தாக்குதல் எவ்வளோ இருக்கும். ஆனால் வல்ல வேதம், ஆசீர்வாதமான வேதம் நமக்கு என்ன சொல்லுது, அவனுடைய தந்திரங்களை அறியும்படிக்கு நம்மளை செய்யுது. போல் சொல்லியா அவருடைய தந்திரங்களை நாம் அறிந்திருக்கிறோமே, எப்படி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்குது. அவனுடைய ஐயோ இது சாத்தானுடைய தந்திரம், அவன் என் மனசில் வேலை செய்கிறான், என் இருதயத்தில் இப்படி ஒரு சிந்தனையை கொடுத்துருக்கிறான்னு சொல்லி அவனுடைய ஆபத்தை அறிந்து பயங்கரத்தை அறிந்து தேவனே சோதனைக்குட்படாதபடிக்கு தீமையிலிருந்து சாத்தங்கிட்ட இருந்து என்னை காத்துக்கொள்ளோன்னு சொல்லி அந்த ஜபத்தில் இருந்து அவங்ககிட்ட விடுபடுப்படுறான். ஒவ்வொரு நாளும் வேதம் வாசிப்பது தெய்வீக பாதுகாப்பு நாள் நிறைந்தவர்களாக சாத்தான் தொடாதபடிக்கு நாம் அந்த ஆபத்திலிருந்து தப்புறவங்க நம்மளை எச்சரிக்குது. வேதத்தின் எச்சரிக்கைகள் எவ்வளோ கள்ள போதங்களுக்கு விரோதமாக ஊரெல்லாம் சொல்லிட்டு தெரிகிறாங்க, ஆசீர்வாதம் செழிப்பு சுகோன். எத்தனை பேர் அதில் மாட்டிக்கிட்டு ஒரு வியாதி வந்துச்சுன்னா தாங்க முடியறதில்ல அவங்கனால, ஒரு வறுமை வந்துச்சுன்னா சமாளிக்க தெரியாது அவங்கனால இல்லைங்களா. ஐயோ ஆண்டவர் என்னை சபிச்சிட்டார் போல இருக்குது. ஆனால் வேதம் நமக்கு எச்சரிக்கை சொல்லுது, இந்த உலகத்தில் உனக்கு உபத்திரம் வரலாம், ஆனால் என் கிருபை உனக்கு போதும், அவனை காப்பம், பயப்படாது. ஏன் சர்ப்ரைஸ் ஆகுறேன், மிகுந்த சந்தோஷம். உங்களுக்கு பலவிதமான சோதனைகள் வரும்போது மிகுந்த சந்தோஷப்படுங்கள், முன்னாடியே நம்மளை எச்சரிக்கிறியே, அது வரும்போது ஆயத்தமாக நம்ம இருப்போம். அதனால எவ்வளோ நன்மைகள் வரப்போற காரியங்களை குறித்து எச்சரிக்கலையா. மத்தேயு 24 எருசலேம் மக்களை எச்சரித்து, எருசலேம் அழிவை பற்றி எச்சரித்து அந்த மக்களுடைய உயிரெல்லாம் காப்பாத்துச்சு. நம்மளை வரப்போற இயேசு, இந்த உலக அழிவு இயேசு கிறிஸ்துடைய வருகையை சொல்லி நம்மளை எச்சரிக்கிறது முன்னாடியே ஆயத்தமாக இருங்கள், விழித்திருங்கள், உண்மையாக உங்களுடைய தாளந்தை பயன்படுத்தியிருங்கள், நான் திருடனை போன் வருவேன் எச்சரிக்குது. அதை உணர்ந்து நாம் வாழ்ந்தோம்னால் மரணத்துக்கும் ரெடி, நியாய தீர்ப்புக்கும் ரெடி, இயேசு கிறிஸ்து வருகைக்கும் ரெடியாக வாழ்கிறதுக்கு நம்மளை எச்சரிக்குதே. என்ன எச்சரிப்பு, என்ன ஆசீர்வாதம் யோசிச்சு பாருங்க. என்ன அதிசயமான வசனம், உம்முடைய வேதத்தினால் எச்சரிக்கைப்படுகிறேன். நான் ஒன்று தெரிஞ்சுக்கணும், வேதம் எச்சரிக்கை கொடுக்கலாம், ஆனால் அந்த எச்சரிக்கையை எடுத்துக்கிட்டு அதன்படி நடக்கிறது பெரிய வித்தியாசம். அது எச்சரிக்கை கேட்கறதுனால ஒன்றும் இல்லை, எச்சரிக்கைப்பட்டு அதன் கை கொள்ளுவதனால் மிகுந்த பலன் உண்டுன்னு அடுத்தது சொல்லப்படுறாரு. அது அடுத்த வாரம் பார்ப்போம், நம்ம இதோடு முடிக்கலாம். இதெல்லாம் தொடர்ந்து ஒன்றுன்னா உங்களுக்கு சொல்லி வரேன், வேதம் படிக்காதனால வருகிற ஆபத்து, வேதம் படிக்கிறதுனால முதல் வருகிற பெரிய பாக்கியம், அது கொடுக்கிற எச்சரிக்கைகள் என்ன அதிசயம் பாருங்களேன், பெரிய ஆசீர்வாதங்க. அதை நினைத்து அன்றியும் அவைகளால் உமது அடியே எச்சரிக்கப்படுகிறேன். நம்ம வாழ்க்கை ரொம்ப சீரா இன்னைக்கு வரைக்கும் நீங்களும் நானும் விசுவாசியா இருந்து தொடர்ந்து வளர்ந்து குடும்பத்துல ஒழுங்கா அது வேதத்தின் எச்சரிக்கைத்தான். அதை விட்டு நீங்க போனீங்கன்னா தவறான பாதையில போறீங்க, வேத ரெகுலர் படிப்பு இல்லாம பயங்கரமான பாதைக்கு போயிருவீங்க. ஆண்டவர் தான் உங்க கண்களை திறக்கட்டும்.